வாட்டிகனுக்கு கடிதம். இதோ பாருங்கள் தெரசா, கல்கத்தாவின் புறநகர் பகுதியான ஏந்தலியில் உள்ள மரியன்னை பள்ளியில் ஆசிரியராக நியமிக்கப்படுகிறீர்கள். நாளை முதல் நீங்கள் அங்குதான் பணியாற்ற வேண்டும். சந்தோஷமாக தலையாட்டினார் தெரேசா. கல்கத்தா இந்தியாவை எனக்கு அறிமுகப்படுத்திய நகரம். நான் நேசித்த ஊர். அங்குள்ள ஏழைகளுக்கும் குடிசைவாழ் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு இது. மீண்டும் கல்கத்தா தெரேசாவை வரவேற்றது, அதே வறுமையின் வாசத்துடன். வழக்கமான பள்ளிகளைக் காட்டிலும் அது கொஞ்சம் வித்தியாசமானது. அங்கு கல்வியோடு சேர்த்து சமூக சேவையையும் செய்ய வேண்டியிருந்தது. அங்கு பணியாற்றுபவர்கள் குடிசை பகுதிகளுக்குச் சென்று அங்குள்ள குழந்தைகளை அழைத்து வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். மேலும் அங்குள்ள நோயாளிகளுக்கும் சில மருத்துவ உதவிகளை அளிப்பார்கள். நீங்களும் வருகிறீர்களா? தெரேசாவை பார்த்து கேட்டார் பள்ளி ஆசிரியை ஒருவர். தாராளமாக, அதற்காகத்தானே காத்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாக அவர்களோடு குடிசை பகுதிகளுக்குச் சென்றார். அவர்களுக்குத் தேவையான உதவிகளை செய்தார். பிள்ளைகளை குளிப்பாட்டுவது, சாக்கடையை சுத்தம் செய்வது, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்று அவர்களுக்குத் தேவையானதையெல்லாம் மற்ற ஆசிரியர்களோடு இணைந்து செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லொரேட்டோ வளாகத்துக்கு பின்புறம் மோத்திஜில் என்கின்ற குடிசை பகுதிக்குச் சென்று அங்கு மக்களுக்கு உதவி செய்வது தெரேசாவுக்கு மிகுந்த பிடித்தமான விஷயம். பள்ளிக்கூடம் குடிசை பகுதிகளுக்கு சேவை என்று மாறி மாறி போய்க் கொண்டிருந்தது தெரேசாவின் வாழ்க்கை. அனுபவம் காரணமாக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு செய்து முடித்தார். இதனால் ஆசிரியை என்கின்ற பொறுப்பில் அவளுக்கு உயர்வு அளிக்கப்பட்டது. பள்ளி முதல்வராக மாறினார் தெரேசா. முதல்வராக ஆன பிறகு கூட எதையும் விட்டுவிடக்கூடாது. யாரிடமும் பொறுப்பை தட்டி கழித்துவிடக்கூடாது. குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். பாடம் சொல்லித்தரும் சகோதரிகளுக்கு உதவி தேவைப்பட்டால் செய்து கொடுக்க வேண்டும். தெரேசா தனக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். குழந்தைகள் எப்படி உடல்நலத்துடனும் உறுதியுடனும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதைப்போலவே அவர்களை பராமரிக்கும் சகோதரிகளும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். காலை 5 மணிக்கு எழுந்து சேவை செய்ய ஆரம்பிக்கும் அவர்களுக்கு மதிய வேளையில் சிறிது ஓய்வு தேவை. அதே நேரத்தில் சகோதரிகள் கண்டிப்பாக ஓய்வு எடுக்க வேண்டும். அப்போது தூங்கித்தான் ஆக வேண்டும் என்று அவசியமில்லை. உடலுக்கு உழைப்பு எதுவும் கொடுக்காமல் இருந்தால் போதுமானது என்று உத்தரவிட்டார் தெரேசா. அதேபோல வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாய ஓய்வு கொடுத்தார். அவர்களுடைய சுகாதாரத்தில் மிகுந்த கவனத்துடன் இருந்தார் தெரேசா. அவ்வப்போது மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். சகோதரிகளின் அன்றாட உபயோகத்திற்காக 3 புடவைகள் ஏற்பாடு செய்திருந்தார். அதனை மாற்றி மாற்றி உடுத்திக் கொள்ளலாம். நைந்து போய்விட்டால் உடனடியாக மாற்று சேலை கொடுக்கப்பட்டது. சூரிய வெப்பத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தலையை மூடிக்கொள்ள சிறப்பு அனுமதி கொடுத்திருந்தார். அதுநாள் வரை தலையை துணியால் மூடிக்கொள்ளக்கூடாது என்கின்ற நடைமுறை இருந்தது. அதனை சகோதரிகளுடைய நலனுக்காக மாற்றினார் தெரேசா. 17 ஆண்டுகள் அந்த பள்ளியிலேயே பணியாற்றினார் தெரேசா. இதில் ஏராளமான நல்ல அனுபவங்கள் தெரேசாவுக்கு கிடைத்தன. செலிஸ் வான் எக்ஸம் கல்கத்தாவில் வசித்து வந்த ஒரு பாதிரியார். ஃபாதர் எக்ஸம் ஏழை குழந்தைகள் படிக்க புத்தகம் வாங்கித் தருவார். கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வார். நிறைய படித்தவர், அறிவாளி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடம் போனால் சுலபமாக சமாளித்து விடுவார். பள்ளியில் இருக்கும் சகோதரிகளும் ஆசிரியைகளும் வான் எக்ஸம் பற்றி நிறைய பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசப் பேச தெரேசாவுக்கு எக்ஸம்மை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் எதேச்சையாக ஃபாதர் எக்ஸம்மை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சிஸ்டர், அதோ மரத்தடியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவர்தான் ஃபாதர் எக்ஸம் என்று ஒரு சகோதரி சொல்லி முடிப்பதற்குள் அவரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் தெரேசா.
வணக்கம் ஃபாதர், என் பெயர் தெரேசா. மூச்சு வாங்கியது. அமைதி, அமைதி. என்ன விஷயமாக வந்திருக்கிறாய்? உங்களை பார்க்க வேண்டும் என்றுதான் ஃபாதர். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன். நல்லது, நன்றி ஃபாதர். உங்ககிட்ட நிறைய பேசணும். நீங்க ஓய்வா இருக்கும்போது நான் வரேன் ஃபாதர். நிச்சயமாக பேசலாம்.
முதல் சந்திப்பில் பெரிய ஆச்சரியங்கள் எதுவும் இல்லை. அடுத்தடுத்த சந்திப்புகளின் போது நிறைய பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தன. ஃபாதர் எக்ஸம் தெரேசாவிடம் பொது அறிவு விஷயங்கள் பேசினார், உலக சரித்திரங்கள் பேசினார், கிறித்துவம் மதம் பற்றிய அரிய சங்கதிகளை அறிமுகம் செய்து வைத்தார், புனிதர் பட்டம் வாங்கியவர்களின் சரித்திரங்களை விளக்கினார். தெரேசாவுக்கு இருந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் தெள்ளத் தெளிவாக விளக்கம் கொடுத்தார் ஃபாதர் எக்ஸம். எதிர்காலம் பற்றி தெரேசாவிடம் கேள்விகள் எழுப்பினார். பதில் சொல்ல முடியாதபோது தானாக விரும்பி சில ஆலோசனைகளை கொடுத்தார். அவர் காட்டிய கரிசனம் தெரேசாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. நம்முடைய எதிர்காலம் மீது அக்கறை காட்டுகிறார் ஃபாதர். சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் எந்தவித சங்கோஜமும் இல்லாமல் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன் அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? தப்பு தப்பு. ஏன் அவருடைய சிஷ்யாக நான் மாறக்கூடாது? சரி, இன்று முதல் நான் ஃபாதர் எக்ஸமின் சிஷ்யை. பள்ளி நிர்வாக விஷயங்கள் என்றாலோ, சேவை தொடர்பான எந்தவொரு முக்கியமான முடிவோ ஃபாதர் எக்ஸமை கேட்டுத்தான் செய்வார். அந்த அளவுக்கு தெரேசாவின் நலன் விரும்பியாக மாறியிருந்தார் ஃபாதர் எக்ஸம். 1942-43 இரண்டாம் உலகப்போர் உச்சத்தில் இருந்த காலம், பஞ்சம் வாட்டி வதைக்க ஆரம்பித்தது, விலைவாசி ஏகத்துக்கும் ஏறி கிடந்தது. கையில் பணமுமின்றி செய்ய வேலையுமின்றி மக்கள் திண்டாடினர். பசி கொடுமை தாங்காமல் முதியவர்கள் பலர் மயக்கத்தில் சுருண்டு விழுந்து இறந்தனர். பணம் இல்லாததால் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை. பச்சிளம் குழந்தைகள் பாலுக்கு வழியில்லாமல் செத்து மடிந்தன. உள்நாட்டு விவசாயிகள் சேமித்து வைத்திருந்த உணவுப் பொருட்களும் தீர்ந்து போயின. அத்தனை பேருடைய ஒரே தேவை பணம், பணம். பணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. விளைவு, தெருவுக்கு தெரு வட்டிக் கடைக்காரர்கள் முளைக்க ஆரம்பித்தனர். வட்டி அநியாய வட்டிதான். ஆனாலும் கூட அதைப்பற்றி மக்கள் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளவில்லை. பணம் வாங்கி பசிப்போக்க பொருட்கள் வாங்கினர். ஆனாலும் வறுமையோடு போட்டி போட முடியவில்லையே. நிலைமையை சமாளிக்க முடியாமல் வங்காள அரசு தடுமாற ஆரம்பித்தது. சுற்றியுள்ள மக்களெல்லாம் தங்களுடைய நிலங்களை விற்றுவிட்டு கல்கத்தாவிற்கு வர ஆரம்பித்தனர். திடீர் இடப்பெயர்ச்சியால் மக்கள் தங்குவதற்கு இடமில்லாத சூழல் ஏற்பட்டுவிட்டது. ஒருபுறம் போர், இன்னொரு புறம் பஞ்சம், இன்னொரு புறம் விடுதலைப் போராட்டம். இந்த சமயத்தில் முஸ்லீம் லீக் என்ற இயக்கம் உருவானது. இந்தியாவை இரண்டாகப் பிரித்து பாகிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோஷம் வலுக்க ஆரம்பித்தது. விளைவு, மத சண்டைகளும் சேர்ந்து நிலைமையை மோசமாக்கின. ஆனால் தெரேசா சில சகோதரிகளை சேர்த்துக்கொண்டு பணம் படைத்த நபர்களை தேடிப்போனார். ஐயா, போர் வாட்டி வதைக்கிறது, பஞ்சம் வேறு. நாமெல்லாம் பெரியவர்கள், பசியை பொறுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பச்சிளம் குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்களுக்காக ஏதாவது உதவி செய்யுங்கள். கையில் கிடைப்பதை கொடுங்கள், அது போதும். பணம் கேட்டார், உதவி கேட்டார், எது கிடைத்ததோ அதை அப்படியே பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தார். சேகரித்து கொடுத்த எதுவுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதுமானது அல்ல என்பதை யதார்த்தம் வெளிச்சம் போட்டு காட்டியது. யானை பசிக்கு சோளப்பூரி கதைதான். ஆனாலும் கூட தெரேசா தன் யாசகத்தை நிறுத்திக் கொள்ள தயாராக இல்லை. அவர் தொடர்ந்து பணக்காரர்களின் வீட்டுப் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டே இருந்தார். கிடைப்பதையெல்லாம் சேகரித்தார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதிப்புக்கு ஏற்ற வகையில் அவற்றை பிரித்து கொடுப்பது என்பது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருந்தது. ஆனாலும் அனுபவம் கொடுத்த தெம்பு பிரச்சனையில்லாமல் பிரித்துக் கொடுக்க முடிந்தது. 15 ஆகஸ்ட் 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் என்கின்ற புதிய நாடும் இந்தியாவை பிளந்து உருவாக்கியிருந்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே ஏராளமான இடப்பெயர்ச்சிகள், கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து மேற்கு வங்காளத்திற்கு ஏராளமானோர் குடியேற ஆரம்பித்தனர். இட நெருக்கடி அதிகமாகி கல்கத்தா பிதுங்கி வழிய ஆரம்பித்தது. ஏராளமான குடிசைகள் புதிது புதிதாக முளைக்க ஆரம்பித்தன. தெரேசா தான் தங்கியிருந்த மேரி அன்னை மடத்தில் இருக்கும் அறையிலிருந்து பார்த்தால் கல்கத்தாவில் இருக்கும் குடிசைகளை பார்க்க முடியும். வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட தீப்பெட்டிகள் போல் இருக்கும் திடீர் குடிசைகளும் அங்கிருந்த மக்கள் அனுபவித்த கஷ்டங்களும் அவருடைய மனதுக்குள் மிகுந்த சோகத்தை உருவாக்கியிருந்தன. அவர்கள் சோற்றுக்கும் துணிமணிக்கும் அல்லல் படுவதை நினைத்து நினைத்து தெரேசா
ஒழுங்காகக் கூட சாப்பிட முடியவில்லை. பெரும்பாலும் தானும் பட்டினி இருந்தார். வாடிக்கொண்டிருந்த வயிர்களுக்கு நிவாரணம் தேடித் தேடி அலைந்தார். பஞ்சத்தின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்களுடைய சுகாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் சிறியதாக அல்ல, பெரியதாகவும் அல்ல. முழுமையாக என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்
சிந்திக்க ஆரம்பித்தார் தெரேசா. கல்கத்தா மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க முடியாத சூழல் அது. பகுதி நேரமாக மட்டுமே முடியும். லொரேட்டாவின் விதிமுறைகள் கொஞ்சம் கரடு முரடானவை. சேவைதான் என்றாலும் கூட அதில் சில சிக்கலான வரையறைகள் வகுக்கப்பட்டிருந்தன. அதாவது, அவர்களுடைய இல்லத்தில் பணி செய்து கொண்டு தனிப்பட்ட முறையில் சேவையை முழு நேரமாகவோ அல்லது அதிக நேரம் செலவழிக்கவோ சட்டத்திட்டங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. தெரேசாவுக்கு இந்த விஷயமெல்லாம் நன்றாகவே தெரியும். பள்ளி, கல்கத்தா ஏழைகள் இரண்டிலுமே கவனம் செலுத்த வேண்டும். அதுவும் தொடர்ச்சியாக. ஒன்றை கூட விட்டுவிடவே கூடாது.
அது சாத்தியமா?
குழப்பம். தீர்த்து வைக்க இருக்கவே இருக்கிறார் ஃபாதர் எக்ஸம். அவரிடம் சிறிது நேரம் மனம் விட்டு பிரச்சனையை சொன்னால் என்ன? அவரே தீர்வு சொல்லிவிடுவார். இல்லாவிட்டால் மனச்சுமையை இறக்கி வைத்த நிம்மதியாவது கிடைக்கும். நேராக ஃபாதர் எக்ஸமை சந்தித்தார் தெரேசா. சொன்ன எல்லா விஷயங்களையும் அமைதியாக கேட்டுக்கொண்டார் ஃபாதர். கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். தாடையை தேய்த்து கொண்டார்.
என்ன சொல்லப் போகிறாரோ ஃபாதர் என்று ஆவலாக காத்திருந்தார் தெரேசா.
சில நிமிடங்கள் கழித்து ஃபாதர் எக்ஸம் பேசினார். லொரேட்டோ சேவை மையத்தில் பணியாற்றிக் கொண்டே தனிப்பட்ட முறையில் நற்பணிகளை செய்வது வாட்டிகன் சட்டப்படி தவறு. ஒருவேளை அப்படி செய்தே ஆக வேண்டுமென்றால் முறைப்படி அங்கு கடிதம் எழுதி அனுமதி வாங்க வேண்டும்.
தெரேசாவுக்கு சரியாக புரியவில்லை.
எப்படி அனுமதி வாங்குவது ஃபாதர்? அதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயமா என்ன?
குரல் கம்மியிருந்தது தெரேசாவுக்கு.
அமைதியாக இரு, அமைதியாக இரு. உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. அதுபோலத்தான் உன்னுடைய பிரச்சனைக்கும்.
பாதிரியாரை நிமிர்ந்து பார்த்தார் தெரேசா. மொத்தம் இரண்டு வழிகள் இருக்கின்றன. முதல் வழி நேரடியாக ரோமுக்கே கடிதம் எழுதி வாட்டிகனின் அனுமதி வாங்குவது. இதை செய்துவிட்டால் பிறகு மாவட்ட சபைகளை சமாளிப்பதெல்லாம் வெகு சுலபம். ஆனால் தனிப்பட்ட தெரேசா விவகாரத்திற்கெல்லாம் பிரத்யேக கவனிப்பு கொடுத்து இதற்கான அனுமதியை வாட்டிகன் அளிக்குமா என்பது சந்தேகம்தான்.
அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது ஃபாதர்.
அவசரப்படாதே, கொஞ்சம் பொறுமையாக இரு.
இரண்டாவது வழியும் இருக்கிறது. மாவட்ட தலைவரான பேராயரிடம் செல்வோம். அவர் மூலமாக வாட்டிகனின் அனுமதியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
சரி ஃபாதர், பேராயருக்கே கடிதம் எழுதிவிடும். அதுதான் எனக்கும் சரியாகப்படுகிறது.
நல்லது. இதற்கிடையே தெரேசாவின் இந்த முடிவு குறித்து ஃபாதர் எக்ஸம் பட்டும் படாமல் பேராயரிடம் சொல்லி வைத்திருந்தார்.
பேராயருக்கு அதிர்ச்சி.
என்னது?
தெரேசாவா?
நம்பவே முடியவில்லை. மிகவும் பொறுப்பான சகோதரியாயிற்றே. அவரை இழக்க வேண்டுமா?
வாய்ப்பே இல்லை,
மறுத்துவிட்டார் பேராயர். நடந்த விஷயத்தை ஃபாதர் எக்ஸம் பக்குவமாக எடுத்துச் சொன்னார்.
ஒருமுறைதானே வாய்ப்பை இழந்திருக்கிறாய்? தொடர்ந்து முயற்சி செய்வோம், பார்க்கலாம்.
அவ்வப்போது ஃபாதர் எக்ஸம் மூலம் பேராயருக்கு நெருக்கடி கொடுத்துக்கொண்டே இருந்தார். ஆனால் எத்தனை முறை எக்ஸம் வந்தாலும் கண்டுகொள்ளாமல் அந்த கோரிக்கைகளை நிராகரித்து வந்தார் பேராயர். இறுதியாக தன்னை லொரேட்டாவில் இருந்து விலக்கிக் கொண்டு விடுமாறு கோரிக்கை மனு ஒன்றை பேராயருக்கு எழுதினார். வழக்கம்போல அதைக் கொண்டு சென்றவர் ஃபாதர் எக்ஸம்.
வாங்க எக்ஸம், என்ன விஷயம்?
தெரேசா விஷயம்தானே?
ஆமாம் ஃபாதர், ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன்.
அதை வாங்கி படித்தார் பேராயர்.
மன்னிக்க வேண்டும் எக்ஸம்,
இந்த கடிதத்தை என்னால் ரோமுக்கு அனுப்ப முடியாது. அடுத்த தோல்வி. இந்த முறை கொஞ்சம் பலமாக வலித்தது. அதை பொறுத்துக்கொள்ளும் அளவுக்கு மனரீதியாக தயாராக இருந்தார் தெரேசா. இன்று முதல் நீங்கள் வடமேற்கு கல்கத்தாவில் இருக்கும் அசன்சோல் என்கின்ற இடத்தில் இருக்கும் லொரேட்டோ கான்வென்ட்டுக்கு மாற்றப்படுகிறீர்கள்.
திடீரென்று பேராயரிடமிருந்து இப்படி ஒரு புதிய உத்தரவு வரும் என்று தெரேசா நினைக்கவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போனார்.
எதற்காக இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுக்க வேண்டும்? ஒருவேளை தன்னுடைய விலகல் முடிவினை தடுப்பதற்காகவே செய்துள்ளாரோ?
அப்படித்தான் இருக்கும்.
இல்லாவிட்டால்
இவ்வளவு அவசரம் அவசரமாக ஏன் இந்த உத்தரவு வரவேண்டும்? அதுவும் விலக வேண்டும் என்கின்ற விருப்பத்தை வெளிப்படுத்திய பிறகு கூட ஏன் நம்மை அலைக்கழிக்கிறார்கள்? கண்களில் நீர் முட்டிக்கொண்டு வந்தது. நேராக ஃபாதர் எக்ஸம்மிடம் சென்று புலம்பினார். என்னதான் அழுதாலும் புரண்டாலும் உத்தரவு உத்தரவுதான், மாற்றமில்லை. நீ போய்த்தான் ஆக வேண்டும். தெரேசா தன்னை தேற்றிக் கொண்டு அசன்சோலுக்கு கிளம்பினார். போவதற்கு விருப்பமில்லை, துளியும் இல்லைதான். ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் எந்தவிதமான கணக்கத்தையும் காட்டிக்கொள்ளவே இல்லை. எப்போதும் போல செயல்பட வேண்டும். அசன்சோலில் தெரேசா பணியாற்றிய விதம் பற்றிய தகவல்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது பேராயருக்கு வந்து கொண்டே இருந்தன. வருகின்ற ஒவ்வொரு தகவல்களும் சிறப்பானதாக இருந்தன. அவருடைய நன்னடத்தை வரைபடம் உயர்ந்து கொண்டே போனது. மனதிற்கு திருப்திகரமாக இருக்கவே சில மாதங்கள் கழித்து மீண்டும் கல்கத்தாவுக்கே அழைத்துக் கொண்டார் பேராயர். லொரேட்டோவில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் முயற்சியில் தெரேசா கொஞ்சமும் தளர்ந்து விடவில்லை. இந்த முறை தன்னுடைய விலகும் விருப்ப கடிதத்தை ராத்ஃபான்ஹாமில் உள்ள சபைக்கு அனுப்ப விரும்பினார் தெரேசா. எதுவாக இருந்தாலும் பேராயர் மூலம்தான் அனுப்பப்பட வேண்டும். கடிதத்தில் சர்ச்சைக்குரிய சில வார்த்தை பிரயோகங்கள் இருந்தன. தெரேசா எழுதிய கடிதத்தில் அடைப்புக்கு வெளியே துறவியாக பணிபுரிய அமைதி வேண்டும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அதற்கு பதிலாக பொது நிலையினர் நிலைக்கு திரும்பி பணிபுரிய என்று பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் பேராயர். ஒன்றுமே புரியவில்லை. ஃபாதர் எக்ஸமிடம் விளக்கம் கேட்டார். இனிமேல் தெரேசா ஒரு சமூக சேவகி, அவ்வளவே. நீ செய்யும் செயல்களுக்கும் சபைக்கும் தொடர்பில்லை என்று அர்த்தம். விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஃபாதர் எக்ஸமின் முகத்தை பார்த்தார் தெரேசா. இறுக்கமாக இருந்தது. அந்த வரிகளில் ஃபாதர் எக்ஸமுக்கு திருப்தி இல்லை. தவிர்க்க நினைத்தார். அது குறித்து பேராயரிடம் மேல்முறையீடு செய்தார். ஆனாலும் பலன் கிடைக்கவில்லை. என்ன செய்தாலும் சரி, எப்படி அடைத்தாலும் சரி, அதைப்பற்றி எனக்கு கொஞ்சமும் கவலையில்லை. நான் லொரேட்டோவில் இருந்து விலக வேண்டும். விரும்புகின்ற காரியங்களை எந்தவிதமான சிக்கல்களும் கெடுபிடிகளும் இல்லாமல் செய்து ஆக வேண்டும். அவைதான் எனக்கு முக்கியம். மற்றவையெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். எனக்காக ஏராளமான குடிசைகளில் வறுமையும் நோயும் தங்கியிருக்கின்றன. நான் போய்தான் அவற்றை விரட்டியடிக்க வேண்டுமென்று உறுதியாக கூறினார் தெரேசா. அதுதான் உனது விருப்பம் என்றால் நல்லது. பேராயர் சொல்கின்ற திருத்தத்தை செய்துவிடலாம். நல்லது ஃபாதர். பேராயர் சொன்னது போலவே வார்த்தைகள் திருத்தப்பட்டன. அவர் மூலம் கடிதம் அனுப்பி புதுடெல்லியிலுள்ள போப்பாண்டவரின் தூதருக்கு அனுப்பப்பட்டது. இந்த தகவல் தெரேசாவுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கடந்து கொண்டே இருந்தன. பதிலே வரவில்லை. காத்துக்கொண்டிருந்தார். ஃபாதர் எக்ஸமிடம் சென்று அடிக்கடி இதுபற்றி விசாரித்துக் கொண்டே வந்தார். அப்போதெல்லாம் அமைதிப்படுத்தி அனுப்புவதே அவரின் கடமையாக இருந்தது. லொரேட்டோவில் இருந்து விலகி தனியே செயல்படுவதற்கு தெரேசாவிற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மேலும் அவர் தனியாக சேவை மையத்தை தொடங்கி செயல்படுத்துவதற்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ரோமிலிருந்து உத்தரவு வந்தது. இந்த உத்தரவும் தெரேசாவுக்கு நேரடியாக தெரிவிக்கப்படவில்லை. ஃபாதர் எக்ஸமுக்குத்தான் முதலில் தெரிவிக்கப்பட்டது. 300 ஆண்டுகளுக்கு முன்னர் அன்னை வாட் என்பவர் இதே கோரிக்கையை வேட்டிகனுக்கு விடுத்தார். ஆனால் அப்போது அது மறுக்கப்பட்டது. இன்று தெரேசாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எல்லோராலும் ஆச்சரியமாக இது பார்க்கப்பட்டது. இடைச்செருகலாக இன்னொரு உத்தரவும் வந்தது. இந்த அனுமதி ஓராண்டுக்கு மட்டுமே. அதன் பிறகு அந்த பணியை தொடர்ந்து செய்யலாமா அல்லது லொரேட்டாவுக்கு திரும்பி வர வேண்டுமா என்பது பேராயரின் முடிவில்தான் இருக்கிறது. புத்திசாலித்தனமான எச்சரிக்கை என்று முணுமுணுத்துக் கொண்டார் ஃபாதர் எக்ஸம். ஏப்ரல் 12 1948 அன்று இந்த உத்தரவு கடிதம் வந்துவிட்டது. ஆனாலும் ஆகஸ்ட் 8 அன்றுதான் தெரேசாவுக்கு தெரிவிக்கப்பட வேண்டுமென்று உத்தரவில் இருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுவரை அமைதி காத்தார் ஃபாதர் எக்ஸம். அன்றைய தினம் காலை வழக்கம்போல் பிரார்த்தனை செய்வதற்காக தேவாலயத்திற்கு வந்திருந்தார் தெரேசா. அவரை சிறிது நேரம் காத்திருக்கும்படி சைகை மூலம் சொல்லியிருந்தார் ஃபாதர் எக்ஸம். அவர் காட்டிய சைகை மூலமே ரோமில் இருந்து செய்தி வந்திருக்கிறது என்பதை ஊகித்துவிட்டார் தெரேசா. தலையசித்துவிட்டு பிரார்த்தனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பிரார்த்தனையெல்லாம் முடிந்ததும் தன்னுடைய அறைக்கு திரும்பினார் ஃபாதர் எக்ஸம். அங்கே இவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார் தெரேசா. கிடைத்தது அனுமதி என்றார் ஃபாதர். இனிமேல் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் ஏழைகளுக்கு சேவை செய்வதில் எந்த சிரமமும் இல்லை, எந்த தடையும் இல்லை. உற்சாகம் பொங்க கூறிக்கொண்டார் தெரேசா. வாட்டிகனிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்த படிவங்களில் எல்லாம் ஃபாதர் எக்ஸமே வந்து தெரேசாவின் கையொப்பங்களை பெற்றுக்கொண்டு சென்றார். தெரேசா லொரேட்டோவில் இருந்து விலகிவிட்டார் என்கின்ற செய்தி கல்கத்தா முழுக்க பரவ ஆரம்பித்தது. சவாலில் தெரேசா ஜெயித்துவிட்டார். அவருடைய சேவை வேட்கைக்கு தகுந்த பலன் கிடைத்துவிட்டது. கல்கத்தா முழுக்க இதுதான் பேச்சாக இருந்தது. அனைத்து லொரேட்டோ சபையின் இல்லங்களுக்கெல்லாம் கடிதம் மூலமாக விஷயம் தெரிவிக்கப்பட்டது. தெரேசாவின் முடிவை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, பாராட்டவும் கூடாது. அவரது நோக்கம் வெற்றி பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் அந்த கடிதத்தில் இருந்த வாசகங்கள். இனிமேல் நான் குடிசை பகுதிகளுக்கு போகலாமா? ஃபாதர் எக்ஸமை பார்த்து தெரேசா கேட்ட முதல் கேள்வி இதுதான்.